بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم من تبروهم وتقسطوا إليهم، إن الله يحب المقسطين. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قتل دون ماله فهو الشهيد، من قتل دون دمه فهو الشهيد، من قتل دون دينه فهو الشهيد، من قتل دون اهله فهو الشهيد، او كما قال عليه الصلاه والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். குர்ஆனுடைய நாம் ஓதிய இந்த திருவசனத்தில் சூரத்துல் மும்தஹினா என்ற சூரத்தில் அல்லாஹு தஆலா சிறுபான்மை நாடில் வாழக்கூடிய எங்களை போன்ற முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை செய்கிறார். காஃபிர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர்களில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அந்த காஃபிர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த குர்ஆனுடைய ஆயத்து விவரித்திருக்கிறது. சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையான மாற்று மதத்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த குர்ஆனுடைய ஆயத்து தெளிவுபடுத்துகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா விசுவாசம் கொண்டவர்களுக்கு கூறுகிறான், உங்களுடன் எதிர்த்து போராட்டலும் உங்களுடைய இல்லங்களில் இருந்து வெளியேற்றாமலும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்கள் பால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹு தஆலா தடுக்கவில்லை என்று கூறிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மக்கத்தில் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய காஃபிர்கள் விடயத்தில் இந்த ஆயத்து இறக்கப்பட்ட போதிலும் அதிகமான உலமாக்கள் உலகத்தில் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த குர்ஆனுடைய திருவசனம் ஒரு புத்திமதியாகவும் உபதேசமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக போதித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதை செய்வதையும் நீதமாக நடந்து கொள்வதையும் குர்ஆனுடைய இந்த திருவசனம் போதிக்கின்றது. பௌத்த நாட்டில் வாழக்கூடிய நாம், இந்துக்களுடன் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நாம், அவர்களுக்கு அநியாயத்தை செய்யாமல் தீங்கிழைக்காமல் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய திருவசனம் நமக்கு போதிக்கும் முக்கியமான பாடம். இந்த தொடரில் அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் என்ற சூரத்தில் ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم என்ற இந்த திருவசனத்தை கொண்டு இன்னொரு விடயத்தையும் அல்லாஹு தஆலா போதிக்கின்றான். அல்லாஹ்வை அன்றி அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்நியர்களுடைய விதத்தில் அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்பதாகவும், அதனால் அவர்கள் அறியாமையின் காரணத்தினால் அவர்கள் விரோதத்தால் அல்லாஹ்வை திட்டுவிடுவார்கள் என்பதாகவும் இதை நமக்கொரு போதனையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதையும் முஃபஸ்ஸிரீன்கள் சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய நாடுகளில் அந்நிய மதத்தவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அடிப்படையான குர்ஆனுடைய ஆயத்தாக எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் இந்த நாட்டில் ஒரு நெருக்கடியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் சில விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் அதை வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்வதும் மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் புதிதாக வந்தவர்கள் அல்ல. முஸ்லிம்களுடைய வரலாறு சுமார் 1000 வருட வரலாறை உள்ளடக்கியிருக்கிறது. சிலர் அரபியர்களுடைய வரலாறை 2000 வருடத்துக்கும் மேற்பட்ட வரலாறாக எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இதைதான்
SWR பண்டாரநாயக்க அவர்கள் சிங்களவர்கள் இலங்கையில் வாழ்ந்த காலம் முதல் சோழவர்களும் இலங்கையில் வாழ்ந்துள்ளனர் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சிங்களவர்கள் இலங்கையில் வாழ்ந்த காலமெல்லாம் சோழவர்களும் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை டாக்டர் பதிருதீன் அவர்கள் கூறும் பொழுது, இயற்கை தாவரங்களை உயிரினங்களை போன்றவர்கள் முஸ்லிம்கள் என்றே குறிப்பிட்டார். இயற்கை தாவரங்களையும் உயிரினங்களையும் போன்றவர்கள் தான் முஸ்லிம்கள். இந்த நாட்டுடைய வாழ்க்கையில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாத எல்லா வகையான உரிமையும் உள்ளவர்கள் என்பதை இது மிக மிக அழகாக எடுத்து விமர்சிக்கிறது. இன்றும் வாழக்கூடிய லோர்னா தேவராஜா என்று அழைக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அவருடைய தி முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் முஸ்லிம்களுடைய 100 வருடம் அல்ல 1000 வருட வரலாறை இதில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இலங்கை சோழர்கள் பூர்வீக குடிகள் என்ற இந்த வாசகத்தை கலாநிதி பாலேந்திரா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது உண்மையில் இந்த நாட்டில் பிரிக்க முடியாத, மறைக்க முடியாத, ஒழிக்க முடியாத மிக தெளிவான ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைதான் திரு ராஜீப் பதித் அவர்கள் டி எஸ் சேனநாயக்கருடைய மரணத்தின் அவர் சொன்ன 46 அவர் சொன்ன விடயத்தை அவருடைய இரங்கல் செய்தியின் பொழுது, இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையின் முதுகெலும்புகள், இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையின் முதுகெலும்புகள் என்பதாக குறிப்பிட்டார். கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வலமைக்கு மாற்றமாக சில விஷயத்தை பேசுகிறேன் என்று உங்களுடைய மனதில் வரலாம். இந்த சந்தர்ப்பம் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லா வகையிலும் நாம் யார் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடன் மிக நெருக்கம் உள்ளவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சோதனை எல்லா காலத்திலும் வரும். அந்த நேரத்தில் குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களுடைய வரலாறும் நமக்கு என்ன சொல்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்குள்ள புத்திமதியாக இருக்கிறது. அதை எடுத்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைய முடியும். இப்படியான சோதனைகள் முஸ்லிம்களுக்கு இன்று அல்ல, இந்த நாட்டில் மாத்திரமல்ல, இஸ்லாம் என்ற ஒரே காரணத்தினால் உலகத்தில் எல்லா காலத்திலும் முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் மிகவும் நேர்மையாக நடந்திருக்கிறார்கள். கண்டியுடைய மன்னர்கள், கம்பல பகுதியில் உள்ள மன்னர்கள், இன்னும் பலருடைய காலத்திலேயும் மன்னர்களுடைய, குறிப்பாக விஜயபாகுவின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். போர்த்துகர்களுக்கு எதிராக யுத்தங்கள் நடைபெறக்கூடிய காலத்தில் முஸ்லிம்கள் முக்கிய பங்காளிகளாக இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டின் பொழுது முஸ்லிம்களுடைய முக்கிய பங்களிப்பு போர்ச்சுகீஸுக்கு எதிராக நடந்த பொழுது முக்கிய பங்களிப்பாக இருந்தது. ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், மாணிக்க கல்யாபாரம், இவைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய பாரிய பங்களிப்பு. 100 வருஷத்துக்கு முன்புள்ள வரலாறை அந்நியர்கள், முஸ்லிம்கள் அல்ல, அந்நியர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த நாட்டுடைய 52% முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருந்தது என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் எல்லா வகையிலும் நாம் இந்த நாட்டுடைய இறைமைக்காக, பாதுகாப்புக்காக, சுதந்திரத்துக்காக பங்கெடுத்தவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் என்பதை மறுக்க மறைக்க முடியாத உண்மை. அதனால் முன்னைய பலரும் முஸ்லிம்கள் பல சேவைகளை இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள். கடந்த சில காலங்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்த ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையின் பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். சொன்னார், என்னுடைய மனம் நாடுகிறது, நான் இந்த பௌத்த பிக்குகளிடத்தில் சென்று முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்ட விதத்தை முன்வைக்க நான் விரும்புகிறேன். இல்லை என்றால் எதிர்காலத்தில் ஒரு பயங்கரமான துவேச நிலைமையுண்டு, அதை நாம் எதிர்நோக்கப் போகிறோம் என்பதை அவர் அந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டினார். இன்று நாம் அந்த நிலைமையை அடைந்திருக்கிறோம். அதற்கு முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்கள் நாம் இந்த நாட்டில் ஒரு பெரும் சொத்தாக எல்லா காலத்திலும் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எங்களுடன் இந்த பௌத்தர்களும் நல்ல விதத்தில் நடந்து வந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எல்லா காலத்திலும் எல்லா மதத்திலும் சில தவறிழைக்கக்கூடியவர்கள் தோண்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் நடுநிலையிலிருந்து சிந்தித்து செயல்பட வேண்டுமே தவிர, நாம் மதிமயங்கி நிலைமைகளை சரியாமல் கிரகிக்காமல் வேகத்துடனும் ஆத்திரத்துடனும் செயல்பட்டோம் என்றால் அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் பயங்கரமாக இருக்கும். நிதானமாக நாம் யார், நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஒவ்வொருவரும் கருத்துக்கெடுத்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எதிர் சக்திகள் எல்லா காலத்திலும் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் படைத்த அல்லாஹ், பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், உதவி செய்யக்கூடிய அல்லாஹ், அவன் உதவி செய்து கொண்டேதான் இருந்திருக்கிறான். ஃபிரௌனுடைய அட்டூழியம், அட்டகாசம், நாசக்கார செயல்கள் பயங்கரமாக விருத்தெடுத்தாடியது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பலகினர்களுடன், அவருடைய நம்பிக்கையுடன், துஆவுடன் அவர்கள் செயல்பட்டு வரும்பொழுது அல்லாஹ் ஒரு முடிவுக்கு கொண்டான். அந்த முடிவு எப்படி அமைந்தது என்பதை நாம் அறிந்த உண்மை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முடிவு அல்லாஹ் وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை அல்லாஹ் அப்படியே தண்ணீருக்குள் வாங்கிக் கொண்டான், அவர்களை அல்லாஹ் நாசப்படுத்தி முடித்தான். இது போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டது. காபத்துல்லாவில் புடவையால் கட்டி களத்தை நெசுக்கினார்கள். ஒட்டக குடலை அவர்களுடைய தோல் முதுகில் போட்டார்கள். நாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு சித்திர வதைப்படுத்தினார்கள். அவர்களை அடித்து 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 சொத்து பணத்தை பறித்து அவர்களை வெளியேற்றினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் கொடுக்க நாடிய பொழுது மக்காவுடைய வெற்றியாக மாற்றி, மதுருடைய வெற்றியாக மாற்றி, கந்தக்குடைய வெற்றியாக மாற்றி, சிறுபான்மையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் மதிப்பையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னொரு விடயத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் பயங்கரமான தஜ்ஜால்கள் வருவார்கள், பொய்யர்கள் வருவார்கள், நாசக்காரர்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் அநியாயமாக மூமின்களுடன் தவறாக நடந்து கொள்வார்கள். யார் மூமினுடன் தவறாக நடப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசத்தை கொடுத்து பின்பு அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய முடிவு பயங்கரமான முடிவாக இருக்கும். எப்பொழுது மூமின்கள் மூமின்களாக இருந்தால், விசுவாசிகள் விசுவாசிகளாக இருந்தால், விசுவாசிகள் அநியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டால், விசுவாசிகள் அநியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஆகிவிடும். நல்ல மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எங்களால் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டில் வாழக்கூடிய யாருக்கும் வியாபாரத்திலோ, கொடுக்கல் வாங்கலிலோ, பழக்க வழக்கத்திலோ, எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களால் அநியாயம் நடந்துவிடக்கூடாது. நாங்கள் அநியாயக்காரர்களாக மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி, காஃபிர்களாக இருந்தாலும் அவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி போய்விடுகிறது. இதுதான் பலவிடுத்தம் இந்த மெம்பரில் நாம் விவரித்திருக்கிறோம். தாத்தாரிகளுக்கு ஏற்பட்ட சக்தி, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அழிவு. தாத்தாரிகள் 40 நாட்களில் 20 லட்சம் முஸ்லிம்களை வாளை எடுத்து ஆடறுப்பதை விட வேகமாக அவர்கள் குவித்துக் கொண்டு சென்றார்கள். அந்த உயிரை யாராலும் பாதுகாக்க முடியவில்லை. காரணம், முஸ்லிம்கள் இழைத்த அநியாயம், முஸ்லிம்கள் வேறு சமூகத்துக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக வந்துவிடுகிறது. அதனால் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கலாம், நாம் இந்த நாட்டுடைய பூர்வீகமாக இருக்கலாம், நாம் இந்த நாட்டுடைய உயிரை போன்றிருக்கலாம், இந்த நாட்டுடைய பழையவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்களால் தவறுகள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நாம் இழந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்நியர்களுக்கு உதவி செய்து விடுவார். அதை அந்த விடயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு பெண் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வாளை கையில் எடுத்து 100 பேரும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை பயமுறுத்தி வாளை எடுத்துக்கொண்டு சென்று வாளை எடுத்து வந்து அந்த இருந்திருக்கக்கூடிய 100 பேருடைய கழுத்தை வெட்டும் வரைக்கும் ஆடக்கூட அசையும் மனிதர் அசைய மாட்டார்கள். அந்த நிலைமையொன்று தாத்தார்கள் நேரத்தில் ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு. அதுலதான் 40 நாட்களில் 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள். அந்த நேரம் நியூக்ளியர் பம் அட்டம் பம் இருக்கவில்லை, வாளால தான் வெட்டினார்கள். அதனால் கோழையர்களாக சில நேரத்தில் அநியாயக்காரர்கள் மாறிவிடுவார்கள். நாம் எப்பொழுதும் நல்லதை செய்வோம், தவறிழைக்காமல் இருப்போம், நீதமாக நடப்போம், காபிர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவை செய்வோம். எங்களுக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர், இவர் இப்படிப்பட்ட அநியாயக்காரர், எங்களுடைய விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்வது? நாம் நல்ல முறையில் நடப்போம், எங்களை உரிமைக்காக வேண்டி போராடுவோம், நிதானமாக செயல்படுவோம். குர்ஆன் அதை சொல்லும் விடயத்தை கருத்து கெடுத்து நாங்கள் அமல் நடத்துவோம். வதந்திகள் பரப்புவதை தவிர்த்து கொள்வோம். உண்மையானது எதுவோ அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு செயல்படுவோம். இந்த 2 விஷயத்தையும் கவனத்துக்கு எடுங்கள். சமீபத்தில் SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ஒரு கோழைத்தனத்தை உண்டாக்கும் விதத்தில் தவறான பிரச்சாரங்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் பல உண்மைகளும் இருக்கிறது. உண்மைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பிரச்சாரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எது உறுதி இல்லையோ அதை மற்றவர்களிடத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கஃபா பில் மலை கலிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா ஸமிஅ. ஒரு மனிதனுடைய பொய்க்காரனாகிறதுக்கு போதும், கேட்டதை எல்லாம் சொல்றது, இந்த கேட்கறதெல்லாம் சொல்றது இருக்கிறே, இது மனிதனை கோழையாக வைக்கிறது. அவர் சொன்னார், அவர் எடுத்தார், இவர் எடுத்தார், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்று வீணான வதந்திகள் வதந்திகள் பரவ பரவ முஸ்லிம்கள் எடுக்கிற அந்த கோழத்தன்மை அதிகரிக்கிறது. இல்லை, எங்களுக்கு நபி அவர்கள் என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள், மிகவும் தெளிவான ஒரு ஹதீஸை அந்த வாசகத்துடன் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், நபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم ஒரு மனிதர் வருகிறார், قال يا رسول الله ارايت جاء رجل يريد اخذ مالي. ஒரு மனிதர் வந்து என்னுடைய பணத்தை பறிக்க நாடுகிறார் என்று நபியிடத்தில் கேள்வி கேட்டார்கள். فقال لا فلا تقتيه. உன்னுடைய பணம், நீ வேர்வை சிந்தி சம்பாதித்த பணம், நீ ஹலாலாக சம்பாதித்த பணம் நீ கொடுக்காதே. பல சொத்தி மாலக், உன்னுடைய பணத்தை நீ கொடுக்காதே. காத்தலனி, அவன் என்னையுடன் சண்டை செய்தால், என்னை அவன் கதல் செய்ய நாடினால், காத்தில் ஹூ, அவனுடன் நீ சண்டை செய். கலரைத்த இன் கத்தலனி, அவன் என்னை கொண்டு விட்டால், கால அந்த ஷஹீதுன், நீர் ஒரு ஷஹீதாக கணிக்கப்படுவாய். கால அரைத்த இன் கத்தல் துஹு, நான் அவனை கொண்டு விட்டால், கால பஹுவின் நார், அவன் நரகவாதியாக விடுவான். மிக தெளிவான ஹதீஸ், மிக தெளிவான ஹதீஸ். இந்த தலைப்பில் சஹி முஸ்லிம், திருமிதி, நசாயி, அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் மிக தெளிவான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் குத்தில தூனமாலி ஃபஹு ஷஹீத். ஒருவர் பணத்தை பறிக்க வந்தார், பணத்தை தரமாட்டேன் என்று சொன்னார், கொல்லப்பட்டார், அவர் ஷஹீதாக கணிக்கப்படுவார். மன் குத்தில தூன தமிஹி, தன்னுடைய இரத்தத்துக்காக, இனவந்துக்காக, உயிருக்காக அவன் போராடினான், ஷஹீதாக கணிக்கப்படுகிறார். மார்க்கத்துக்காக சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்று, அல்லது அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சஹமி, அந்த சஹாபியை 2 பேரை கொண்டு அந்த கொதிக்கும் தண்ணீருக்குள்ள போட்டு உயிர் போன பொழுது அழுது விட்டான், உன்னையும் போட போகிறேன் என்று அந்த நசரானி மன்னன் பயமுறுத்தினான். அழுதார்கள், அப்ப நீ மதம் மாறிவிடு, வரமாட்டேன், அவ ஏன் அழுகிறாய், என்னுடைய உயிர் உண்டாக இருக்குது என்று நான் பயப்படுகிறேன், இந்த ரோமங்கள் அளவு, இந்த மேனியில் உள்ள முடிகள் அளவு உயிர் இருந்தால் ஒன்றொன்றாக கொடுத்து நான் மார்க்கத்துக்காக, தீனுக்காக நான் ஒரு முஸ்லீம் என்றதுனால கொள்றியா, நான் முஸ்லீம் என்றதுனால பறக்கிறியா, நான் சம்பாதித்ததை ஹலாலானதை, இது ஒரு சொட்டையும் நான் தரமாட்டேன் என்று ஒரு முஸ்லீம் தைரியமாக நின்று உயிரை கொடுத்தால் ஷஹீதாக இருப்பான், அவனுடைய ஒரு ரத்தம் சிந்தப்படும் பொழுது அல்லாஹ் எத்தனை உயிர்களை பாதுகாப்பான் என்று சொல்ல முடியாது. அதனால் நான் மிக நிதானமாக மிகவும் ஆலோசனை செய்து மிகவும் ஒரு குறிப்பான நேரத்தில் இந்த வார்த்தைகளை முன்வைக்கிறேன். தயவு செய்து மனதில் எடுத்து இவைகளை மனதில் பதிய வைத்து கூலைகளாக தேவையில்லை. அரசாங்கம் இருக்குது, எந்த அரசாங்கமாக இருக்கலாம், பெரும்பான்மையினர்கள் தான் எங்களை ஆளப்போகிறார்கள். யாரா இருந்தாலும் சட்டம் கொண்டிருக்கிறது, அந்த சட்டத்துடன் நிதானமாக நாங்களும் போராடுவோம், முயற்சி செய்வோம், எல்லா இடத்திலும் மன்றாடுவோம். அநியாயம் எங்களுக்கு நடக்க வரும் பொழுது எங்களுக்கு ஆயுதத்தை தூக்க இயலாது, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறார். நியாயமாக நாம் போகும் பொழுது எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் விட்டு வைப்பதில்லை என்பதை எங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தெரியாத ஒரு விஷயத்தை தீராக வதந்தியாக பரப்பி பரப்பி போகும்பொழுது என்ன நடக்குது, எல்லாருக்கும் பயம், உள்ளத்தில் ஒரு கோலைகளாக மாறுகிறோம். கோலைகளாக தேவையில்லை, தைரியமாக இருங்க. உங்களோட பணத்தை யாரும் கேட்க வந்தா அதுக்கு முறை இருக்குது. நாட்டுக்குள்ள சட்டத்துக்கு அநியாயம் செய்யுங்க, யாரும் உங்களுக்கு போதிக்கிறது இல்ல. உங்களுக்கு டக்ஸ் இருக்குதா அதை கொடுங்க, உங்க லைட் பில் இருக்குதா கட்டுங்க, உங்களோட கரண்ட் பில் இருக்குதா கட்டுங்க. அதுக்கு நீங்க அரசாங்கத்துக்கு தில்லு முள்ளு செய்ய நீங்க முயற்சி செய்யாதீங்க, எல்லா இடத்திலையும் பிடிபட்டுவீங்க. எதாவது சட்டங்களுக்கு அடிப்பணிய வேண்டுமோ, கல லைட்ல போய் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் சோப்பு லைட் பத்துது அதை மீறி செயல்படுகிறார், அவனுக்கு ஒரு ஃபைன் அடிக்கப்படுகிறது. அதுக்காக இவர் போராட முடியாது. அந்த நாட்டுடைய ஒரு சட்டம் ஒரு ஒழுங்கை பேணுவதற்கு வைக்கப்பட்டது. அதுக்கு மீறி சண்டை செய்வதற்கு எங்களுக்கு மார்க்கம் எந்த நேரத்திலும் அனுமதிக்க மாட்டார். அதே நேரத்தில் எங்க வீட்டுக்கு வந்தோ என்ன பயமுறுத்தியோ என்னிடத்தில் செய்யக்கூடிய நேரத்தில் நான் அப்படி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வர தேவையில்லை, தைரியமாக இருப்போம், அதுக்கு உதவிகளை பெறுவோம். இந்த வகையில் அப்படிதான் எங்களுடைய நபி அவர்கள் இறக்கமுள்ளவர்கள் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன வழிகாட்டினார்கள், ஒன்று துஆ என்று சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஜி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வகர்ரிஜால். கடனுள்ள மனிதனுக்கு கடன் மிகைத்த நேரத்தில், பயமுள்ள மனிதனுக்கு பயம் ஏற்ற நேரத்தில், கோலை ஏற்படக்கூடிய நேரத்தில் கோலையர்களாக மாறாமல் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துஆ. தொழுகைக்கு பிறகு ஓதலாம், துவாவை பாடமாக்கி ஓதலாம், எல்லாம் கோலைகளாகுவதை விட்டு, ஏழாமை விட்டு, கஞ்சலாகுவதை விட்டு, கடன் மிகைப்பதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே நேரத்தில் ஒருவர் உங்களுக்கு தெரியும் குலப்பனையில நடந்த சம்பவம், மாமாவும் மருமகனும் வீட்டுக்கு வந்த திருடர்கள் தன்னுடைய மதனியுடைய கையை குடிக்க முயன்ற பொழுது, மகளுடைய கையை குடிக்க முயன்ற பொழுது ரெண்டு பேரும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அவனை காயப்படுத்திவிட்டு அவர்கள் மரணமானார்கள். இது நமக்கு நம்முடைய பகுதியில் உள்ள படிப்பினைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கோலைகளாக வேண்டாம், தைரியமாக இருங்க. நாட்டு சட்டத்தை எந்த முறையில் பேண முடியுமோ பேணுங்க. உங்களுக்கு எதிரியாக தெரிவிப்படுறாராம், அவனோட எப்படி நடக்கணும் என்று நபி அவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. யாரு எதிரியாக இருக்கிறார் நல்ல தெரியும், அவனால் எனக்கு அநியாயம் நடக்கு, அவன் தான் இந்த சதி திட்டம் தீட்டுகிறான், நீங்க பகிரங்கமாக அவனை எதிர்த்து பேசாதீங்க. ஆயிஷா கிட்ட சொன்னாங்க, இதோ வருகிறான் கெட்டவன், இதோ வருகிறான் ஆக கெட்டவன். கிட்ட வந்த உடனே அவனை கட்டி அழைச்சு கொண்டான், அவனோட பேசினாங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க என்ன செஞ்சீங்க, சொன்னீங்க உண்டு செஞ்சீங்க உண்டு. இல்ல ஆயிஷா, அவனுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒருவன் பதி செய்கிறான், முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான், நீங்க ஒன்று செய்ய. இல்ல ஆயிஷா, அவனுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒருவன் பதி செய்கிறான், முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான், நீங்க ஒன்று செய்யாதீங்க, அல்லாஹ்கிட்ட பொறுப்பு சாட்டுங்க, அவனுடன் நல்ல விதத்தில் நடங்க. ஏன், நாடு சட்டம் அதிகாரம் பதவி எல்லோருமே அவர்கிட்ட கையில் தான் இருக்குது. எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், எங்களுடன் நிச்சயமாக இருக்கிறான். நாங்கள் அநியாயம் செய்யாத வரைக்கும் தான் அல்லாஹ் எங்களுடன் இருப்பான் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். ஒன்றே, இந்த நாட்டில் நாங்கள் பூர்வீகமானவர்கள், அரபியர்களுடைய 2500 வருடம், பௌத்தர்கள் இந்த வாழ காலமெல்லாம் அரபியர்கள் வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு 1000 வருடம் இஸ்லாமிய வரலாறு இருக்கிறது என்பதாக ஒரு நாட்டில் உள்ள ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ப்ரொஃபஸருடைய 100 வருடம் முஸ்லிம்களுடைய வரலாறு என்று முன்வைக்கிறது. அரசியல்வாதிகள் பலரும் முன்னேறிகள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகளும் 1890 பார்லிமெண்ட் அமைக்கப்பட்ட நேரத்திலிருந்து முஸ்லிம்கள் இந்த நாட்டில் மிகவும் நிதானமாக நடந்திருக்கிறார்கள். போர்ச்சுகீஸ்கள் எதிராக நடக்கப்பட்ட யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இன்றும் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அதிகமான முஸ்லிம்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள், 1-2 பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் எல்லாத்திலும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். அதுக்காக ஒருவர் தவறு செய்தான்பதற்கு எல்லாம் தவறு செய்தான்பது அல்ல. ஆக நாங்கள் துவேசத்தை தூண்டக்கூடிய வழிகளை செய்யாமல், நாங்கள் அதுக்குரிய காரணிகளாக ஆகாமல் நிதானமாக யோசித்து பல நாட்களாக பல பேச்சுவார்த்தைகள் இது சம்பந்தமாக கொழும்பில் பல அமைப்புகளில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல அமைப்புகளில் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்ப துவா செய்வோம், யாரெல்லாம் இந்த நாட்டில் எங்கள் அமைதியாக வாழ்த்து. நாம் பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறோம், மேலான சோதர்களை, நாங்கள் இந்த நாட்டில் பல அங்கெல்லாம் பல அமைப்புல பல கயிறுகளை பெற்றிருக்கிறோம். மஸ்ஜிதுகள் சிறப்பாக இருக்குது. அல்லாஹ் தீனுடைய காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியங்கள் வந்திருக்கிறார். தீனுடைய அமைப்புகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. 100 மதரசாக்கள், உலமாக்கள், மஸ்ஜிதுகள், தீனுடைய ஷியார்கள், அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால நாங்க ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்வோம். இதுக்கு பிறகு யாரும் கூடி கூடி அப்படி நடந்து இப்படி நடந்து இப்படி நடந்து உறுதியான தகவல் தெரியாம எதையுமே பேச மாட்டோம். இரண்டாவது, யாரும் கப்பம் கேட்டு வந்தால் அல்லது பணம் பறிக்க வந்தால் எந்த காரணத்தை கொண்டு கொடுக்க மாட்டோம். என்னுடைய மனதில் என்ன இருக்குது? நான் ஒரு முஸ்லிம், நான் சம்பாதித்தது என்னுடையது, என்னை பறக்கிறது என் உயிரை பறக்கிறதுக்கு சமம். அது கஞ்சத்தனத்துக்கு அல்ல, அது இஸ்லாமிய அடையாளம். இந்த அடையாளத்தை நாங்கள் பாதுகாப்போம், கூடுவோம், மசூரா செய்வோம், பள்ளிகள் எங்களுக்கு அபாயம் வரக்கூடிய நேரத்தில் தகவல்களை எத்து வைப்போம், முறையாக அணுகுவோம். நினைக்கிறேன் இன்னொரு 2-3 நாட்கள்ல அதுக்குரிய இன்னும் தெளிவுகள் எங்கள் முன்னிலை நாட்டில் முன்வைக்கப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். இதை வீண் வதந்திகளை நாவை பேணிக் கொள்வோம். அத்தோடு தைரியசாலிகளாக செயல்படுவோம், நாட்டு சட்டத்துக்கு வழிபடுவோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். கோலையர்களாக அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் எங்களுடைய மாற்றத்துக்கு இழிவரக்கூடிய நிலைமையில் எங்களுக்கு நீ மௌத்தி தந்து விடாது என்று அல்லாஹ்விடத்தில் வீர மரணத்தை கேட்டுக் கொண்டிருப்போம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உமர் ரசியலானு துவா கேட்டு வந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ மௌத்தை தா, ஷஹாதத்தை தா, மதீனாவுடைய மௌத்தை தா என்று அல்லாஹ் கிட்ட கேட்டார்கள். ஆனா உமர் ரசியலானு எதிர்பார்க்க இல்ல, தொழுகைக்காக மஸ்ஜித் நபவிக்கு வந்து அந்த தொழக்கூடிய அந்த மெஹ்ராப் கிட்ட வந்து நின்று தக்பீர் கட்டின பொழுது சுபஹுடைய நேரத்தில் பகைவன் பக்கத்தில் ஒளிஞ்சு நின்று என்ன கொள்ளுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்க இல்லை. ஆனா துவா கேட்டு வந்தார்கள், யாரா எனக்கு மதீனத்தின் மௌத்தை தான், உன்னுடைய பாதையின் வீர மரணத்தை தான். அதே நேரத்தில் யாருக்கு அச்ச பயம் வருமோ, யாருக்கு அந்த மிரட்டல்கள் வருமோ? என்னிடத்தில் ஓரிரு சகோதரர்கள் முறைப்பட்டார்கள். இப்படி அச்சுறுத்தலான போன்கள் வந்தது, நாம் அவருக்கு வழிகாட்டினோம், இப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதன் பிரகாரம் அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். என்னான சகோதரர்களை பெரியார்கள், அப்படியான நேரத்தில் நான் செயல்பட வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும், மசூரா செய்ய வேண்டும், படித்துக் கொண்டு ஒழிச்சுக் கொண்டு நாங்கள் என்ன அநியாயமாக சம்பாதித்தவர்களா, யாரிடத்திலையும் பறித்தவர்களா, நாங்கள் ஏன் நாங்கள் டெரரிஸ்டுக்கு உதவி செய்தவர்களா? இல்லை, நாங்கள் நியாயமானவர்கள். இந்த நாட்டில் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்துக்கு அநியாயமாக செய்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள். அதனால் தைரியமாக இருப்போம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், தௌபா செய்வோம், சுன்னத்தான நோன்புகளை பிடிப்போம், சுன்னத்தான நோன்புகளை பிடிப்போம், சுன்னத்தான நோன்புகளை எப்படி பிடிப்போம்? திங்கள், வியாழன், வீட்டில் பெண்களுக்கு சொல்லுங்க, சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க சொல்லுங்க. ஒரு அமைதியான நிலைமை வருவதற்கு திங்கள், வியாழன், 13, 14, 15 பிறைகள்ல நோன்புடிங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, குனூத்துகளை ஓதுங்க, அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். வல்ல அல்லாஹ் முஸ்லிம்களை நிம்மதியானவர்களாக ஆக்குவானாக. யாழ்லா இந்த நாட்டில் கண்ணியமாக வாழ செய்வாயாக, நிம்மதியாக வாழ செய்வாயாக. யாழ்லா எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் நடக்காமல் பாதுகாப்பாயாக. யாழ்லா இந்த யுத்தத்துக்கு முடிவை கொண்டு வருவாயாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ யாழ் அவர்களுக்கு நீ இதாயத்தை கொடுப்பாயாக. இல்லை என்றால் யாழ்லா நீ அவர்களை எப்படி நீ செய்ய வேண்டுமோ அந்த விதத்தில் நீ அவர்களை கையாளுவாயாக. யாழ்லா எங்களை பாதுகாப்பு தருவாயாக, எங்களுடைய சொத்து உடைமைகள் பொருள்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. யாழ்லா எல்லா வகையிலும் கண்ணியமாக வாழ செய்வாயாக, நிம்மதியாக வாழ செய்வாயாக. யாழ்லா எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. யாழ்லா ஹலாலான உஜீவனத்தை தருவாயாக, பொருளாதார நெருக்கடியை போக்கிடுவாயாக, உயிர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக, சிறை குற்றத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எல்லா எங்கள் அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக.